بسم الله الرحمن الرحيم.
الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال جل جلاله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال جل جلاله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகற்றுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அவனுடைய பள்ளிக்கு ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜுமாவுடைய உரையிலே சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்களின் அவல நிலை என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த குறுகிய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகவும் அற்புதமானவன் இந்த மனிதன். இதற்கு அவனுடைய அறிவாற்றல் ஒன்றே அத்தாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்த பொழுது மனித வாழ்விற்கு உடல் ரீதியாக, உறுப்புக்கள் ரீதியாக என்னவெல்லாம் எந்தெந்த பயன்பாட்டிற்கு தேவை என்பதை அறிந்து மிக நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வடிவமைத்து தந்திருக்கிறார். மனித படைப்பை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃஅதலக ஃபி ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக் என்று அல்லாஹு சொல்லுகின்றான். அவன்தான் உங்களை படைத்தான், படைத்த உங்களை சரி செய்தான், சரி செய்த உங்களை ஒழுங்குபடுத்தினான். அவன் எந்த வடிவத்தில் உங்களை ஆக்க வேண்டும் என்று நாடினானோ அந்த வடிவத்தில் உங்களை பொருத்தினான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மிக நுணுக்கமான முறையிலே தேர்வு செய்யப்பட்ட அமைப்பிலே எந்தெந்த பாகங்களை எந்தெந்த இடத்தில் பொருத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பொருத்தி ஒரு அற்புதமான படைப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கின்றான். அல்லாஹு வழங்கிய மனித உடல் அமைப்பிலே மிக முக்கியமாக மிகப்பெரிய வெகுமதியாக அல்லாஹு வழங்கியது ஐம்புலன்கள். அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற இரண்டு கண்கள், கேட்கும் இரண்டு செவிகள், இதையும் தாண்டி பார்க்கின்ற, கேட்கின்ற, சிந்திக்கின்ற எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு என்று ஒரு வாய், அதன் அமைப்பு மிக அற்புதமான படைப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறான். அல்லாஹு படைத்த இந்த உறுப்புகள் எல்லாம் தாறுமாறாக சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையும் திருக்குர்ஆனிலே செய்கின்றார். என்ன எச்சரிக்கை? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தி சூரத்து பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக பார்க்கின்ற பார்வை, கேட்கின்ற அந்த கேள்வி, சிந்திக்கின்ற இதயம், இவை அனைத்தும் மறுமையினாலே கேள்வி கணக்கின் பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையின் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால் ஒரு விஷயத்தை நாம் மனதிலே நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற செய்தியை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் தலைப்புக்குள் வருகின்றேன். சமூக வலைத்தளங்களிலே முஸ்லிம்களின் அவல நிலை என்ற ஒரு தலைப்பு. அன்புள்ளம் கொண்ட சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு காலம் ஒன்று இருந்தது. ஏதாவது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கு, செய்திகளை சொல்லுவதற்கு சமுதாயத்தின் பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் அந்த கருத்துக்களை தணிக்கை செய்து அதை ஒரு பத்திரிகையிலே வெளியிடுவார்கள். இது போன்ற ஒரு நிலைதான் கடந்த காலங்களிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு எலக்ட்ரானிக் மீடியாக்களின் வருகைக்கு பின்னால், அதுவும் சமூக வலைத்தளங்கள் வந்ததற்கு பின்னால், அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்ததற்கு பின்னால இன்றைக்கு கருத்துக்கள் எல்லாம் எப்படி பரிமாறப்படுகிறது? சமூக வலைத்தளங்களிலே பேசப்படுகின்ற செய்திகள், கேட்கப்படக்கூடிய செய்திகள், அடுத்தவர்களுக்கு பரிமாறப்படக்கூடிய செய்திகள், இவைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 90% பயனற்றதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் வேண்டுமானால் குர்ஆன் ஹதீஸுடைய பரிமாற்றங்கள் இருக்கலாம், அதே போன்று இஸ்லாமிய அழைப்பு பணி இருக்கலாம், நல்ல துணுக்குகள் வரலாம், செய்திகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களிலே 90% பயனற்ற செய்திகள் வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதை தவிர வேறு எதையும் ஆசைப்பட வேண்டாம், பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக், உனக்கு எது பிரயோஜனத்தை தருமோ, உனக்கு எது பிரயோஜனத்தை தருமோ அதில் மாத்திரம் நீ ஆசை கொள். பிரயோஜனம் இல்லாத செய்திகளில் உன்னுடைய வாயை நுழைக்காதே, உன்னுடைய கண்களை செலுத்தாதே, உன்னுடைய காதுகளில் கேட்காதே என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். உண்மையாலுமே ஒரு முஸ்லிமுடைய அழகு என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய உச்சக்கட்ட அழகு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய அழகு என்னவென்று கேட்டால் அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு விட்டு ஒடுங்குவது, அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒதுங்கி விடுவது, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உச்சக்கட்ட அழகு என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், சமூக வலைத்தளங்களிலே வரக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், அல்லது குறுஞ்செய்திகளாக இருக்கட்டும், பெரும்பாலும் பயனற்றதாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போய்விட்டது என்று கேட்டால், அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப் பேஸ்புக்குகள் எல்லாம் போய்விட்டது என்று சொன்னால், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும், இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இதிலிருந்து விலகி வந்தால்தான் நிம்மதியான வாழ்வு வாழ முடியும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? நிற்கிற இடங்களிலே, போகின்ற இடங்களிலே, காத்திருப்பு நேரங்களிலும் கூட, ஏன் கழிவறைக்கு சென்றால் கூட மக்கள் அதன் பக்கம் கவனம் செலுத்துகிறார்களா இல்லையா? ஒட்டுமொத்தத்தில் தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரம் போய்விட்டது என்று கூட சொல்லலாம். நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கின்ற சொந்தங்களோடு பேசுவதற்கு கூட இன்றைக்கு தயார் இல்லை. ஆனால் தொடர்ந்து பேஸ்புக்கிலே இருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பிலே இருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! நேருக்கு நேர் சொந்தம் நிற்கின்றான், அவனிடத்திலே பேசுவதற்கு தயாரான நிலையில் இல்லை. ஆனால் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இவர்கள் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது என்ன சமூகம்? இது மிக மோசமான, இது நாள் வரைக்கும் முன் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு மிக மோசமான சூழ்நிலையாக மாறிவிட்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு தகவல் வருகிறது என்று சொன்னால், பேஸ்புக்கிலேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலேயோ ஒரு தகவல் வருகிறது என்று சொன்னால் முதலில் நிதானம் தேவை, முதலில் நிதானம் தேவை. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவசர அவசரமாக அடுத்தவர்களுக்கு அது பரிமாறப்படுகிறது, அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்யப்படுகிறது, உடனடியாக கருத்துக்கள் அதற்காக எழுதப்படுகிறது. இந்த கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே நாம் கருத்துக்கள் பதிவு செய்கின்ற பொழுது இது எல்லா மக்களும் பார்ப்பார்களே என்ற அந்த சிறு விஷயத்தை கூட உணராதவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா தகுஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதிலே அறிவு இல்லையோ, எதை பற்றியான தெளிவு இல்லையோ அதை நீ பின்தொடர வேண்டாம் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அப்படி எச்சரிக்கை செய்தும் இருந்தும் கூட இன்றைக்கு சிலர் கருத்து பைத்தியங்களாக, இன்றைக்கு சிலர் கருத்து பைத்தியங்களாக முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு தள்ளிவிடுகிறது தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்தை மிக இழிவான விளிம்புக்கு இன்றைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள், அந்த கருத்துக்களினால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சிந்திப்பதில்லை. மாற்று மதத்தவர்கள் அதை பார்ப்பார்களே, அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறதா? எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், நான்கு சுவற்றுக்கு மத்தியிலே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், நான்கு சுவற்றுக்கு மத்தியிலே பேசி தீர்க்கப்பட பல விஷயங்கள் சந்திக்க வந்திருக்கிறது இந்த சமூக வலைச்சலங்களால் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறது. ஓரிரை கொள்கையை பேசுபவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஓர் ஆயிரம் சண்டைகள் சமூக வலைத்தளங்களில் நடைபெறுகிறது. என்ன கொடுமை இது! அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நல்ல விஷயங்களையும் இறையச்சை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஆனால் இன்றைக்கு எந்த சமூகங்களிலும் இல்லாத அளவுக்கு, எந்த சமூகங்களிலும் பார்க்க முடியாத அளவிற்கு உள்சண்டைகள், இயக்க மோதல்கள், என்ன கொடுமை இது! இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது நல்லெண்ணம் கொண்ட எத்தனையோ இளைஞர்கள் கூட, என்னப்பா இது, உங்களுக்கு மத்தியிலே இத்தனை ஆயிரம் சண்டைகள் இருக்கிறது, எங்களுக்கு நீங்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி கொடுக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே இஸ்லாமியருடைய பங்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த கருத்து ஊட்டப்படுகிறது. பெர்னார்ட் ஷா சொன்ன கருத்து அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. இஸ்லாம் நல்ல மார்க்கம்தான், ஆனால் முஸ்லிம்கள் சரியில்லை என்று பெர்னார்ட் ஷா சொன்னாரே, அது இவர்களால் நினைவூட்டப்படுவது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. நிதானம் தேவை. நமக்கு ஒரு செய்தி வருகின்ற பொழுது நிதானம் தேவை, நிதானம் இல்லாமல் உடனடியாக நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் பல பின்விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும், பல பின்விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். நீங்கள் வேண்டுமானால் நிதானம் இல்லாமல் ஒரு செய்தி உங்களுக்கு வரும் பட்சத்திலே அது என்ன நல்லது கெட்டதோடு நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இதை நாம் பிறருக்கு அனுப்புகின்றோமே, இதனால் பின்விளைவுகள் என்ன ஏற்படும்? இதை நாம் பகிரங்கப்படுத்துகின்றோமே, மற்றவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதையெல்லாம் நிதானிக்கணும். நிதானம் இல்லாததின் விளைவுதான் இன்றைக்கு சமூகம் பல கூறுகளாக போய்விட்டது, பல பிரிவுகளாக போய்விட்டது. மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் குர்ஆனை படித்திருப்பீர்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான். என்ன செய்தி? ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. ஹுதுஹுது பறவை என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு செய்தி நிருபராக, ஒரு மீடியா பெர்சனாக அந்த பறவை வேலை பார்க்கிறது. அது ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? நபி அவர்களே, நான் பக்கத்து நாட்டுக்கு போயிருந்தேன், சஃபா என்று சொல்லக்கூடிய பக்கத்து நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டிலே ஒரு அற்புதமான ஆட்சி நடக்கிறது. ஒரு பெண் தான் அங்கே ஆளுகிறார். எல்லாம் நல்ல விதமாக நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறைபாடு, அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு சூரியனையும் சந்திரனையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹுதுஹுது பறவை வந்து இந்த ஒரு செய்தி சுருளை தருகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. அது சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்து நாட்டில் ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது, நல்ல ஆட்சி தான், ஆனால் அவர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளின் பக்கம் அவர்கள் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சைத்தானும் அந்த வணக்கத்தை இவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான் என்ற செய்தியை சொல்ல வருகிறது. அதனால் நீங்க அவங்களுக்கு அழைப்பு பணி கொடுக்கலாமே, இதுதான் சொல்ல வந்த செய்தி. ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நான் இந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க அழைப்பு பணி கொடுக்கலாமே. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு செய்தி வருகின்ற பொழுது எப்படி நிதானம் தேவை என்பதற்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அற்புதமான வார்த்தை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சனந்துர், நான் கொஞ்சம் யோசிக்கணும், நான் கொஞ்சம் பார்க்கிறேன், நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன்,
சனம்பூர் அசதக்தாம் குஞ்சமினல் காதிபின், நீ பொய் சொல்லுகின்றாயா அல்லது உண்மையை சொல்லுகின்றாயா என்பதை நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். நீ சொன்ன செய்தி உண்மைதானா அல்லது பொய்யா? நான் முதலிலே ஒரு கடிதம் எழுதுவேன், நான் முதல்ல ஒரு கடிதம் எழுதுவேன், அந்த கடிதத்துக்கு என்ன பதில் வருகிறது என்று பார்ப்பேன். அதற்கு பின்னால் தான் ஆக்கப்பூர்வமாக அரசியல் ரீதியாக என்ன முடிவை செய்ய வேண்டுமோ அந்த முடிவை செய்து நான் களத்தில் இறங்குவேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான செய்தி! திருக்குறானை நாம் படிக்கிறோம், எவ்வளவு அற்புதமான செய்தி! ஒரு செய்தி வருகிற பொழுது நிதானிக்க வேண்டும் என்பது திருக்குறானுடைய போதனை. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருச்சா படிச்சு கூட பாக்கிறது இல்ல, நல்ல செய்தியா இருக்குதா, இது கொஞ்சம் அதாவது ரொம்ப இஷ்யூ ஆகுமா, உடனே ஷேர் பண்ணுவது, உடனே அதுக்கு கருத்துக்கள் போடுவது. என்ன, யார் சொல்லி தந்தது இது? இஸ்லாமிய வழிமுறை இதுவா? இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் சிந்தியுங்கள், நிதானியுங்கள், ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால் அதை பற்றி குரான் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். விசாரித்து விட்ட பிறகுதான் நீங்கள் அடுத்த களத்தில் இறங்க வேண்டும், அதை அடுத்தவர்களுக்கு பகிர வேண்டும். அதுவும் கூட எல்லா விஷயங்களையும் பகிர்வதற்கு இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதிப்பதில்லை. எல்லா விஷயங்களும் பகிர்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா? இன்றைக்கு எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை தெரியுமா? இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே தனி மனித மானபங்கங்கள், பொது சமூகத்தினுடைய குறைபாடுகள், ஒரு மார்க்கம் அல்லது மதம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் ஏராளம். இன்னும் சொல்ல போனால் சொந்த சமூகத்தையே கேவலப்படுத்துகின்ற ஏராளமான செயல்கள் இந்த வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் வருவதை பார்க்கிறோம். இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் நீடிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுடைய சதி வலைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே புகுந்திருக்கிறது. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. தனி மனித மானபங்கங்கள், ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அடுத்தவர்களை பற்றி உண்டான மானக்கேடான ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது அதை நாம் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாமா, அதை நாம் ஷேர் செய்யலாமா என்பதை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே பரந்த சிந்தனையோடு சிந்தித்து பாருங்கள். ஒரு விஷயம் வருகின்ற பொழுது மானக்கேடான மானபங்கான ஒரு மனிதனை மானபங்கப்படுத்தக்கூடிய செய்தி உங்களிடத்தில் வந்தால் அதை பகிரங்கப்படுத்த வேண்டுமா அல்லது மறைக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் திருக்குர்ஆனுடைய போதனை என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய போதனை என்ன தெரியுமா? அது அங்கேயே நிறுத்தப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு பகிரப்படக்கூடாது. நீங்கள் வேண்டுமானால் திருக்குர்ஆனை படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அநேகமாக திருக்குர்ஆனிலே அஹசனுல் கசஸ் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய வரலாறு சூரத்து யூசுப் என்று சொல்லுவார்கள். அந்த சூரத்து யூசுஃபிலே ஒரு செய்தி வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த அரண்மனை பெண் துரத்தி கொண்டு வருவார், அவர்கள் ஓடுவார்கள். இடையிலே அந்த பெண்ணின் கணவர் வந்து விடுவார், கையும் களவுமாக மாற்றிக்கொள்வார்கள், கையும் களவுமாக மாற்றிக்கொள்வார்கள். அந்த பெண் சொல்லுவார், நான் தப்பு செய்யல, யூசுப் தான் என்னை தப்பு செய்ய அழைச்சாருன்னு சொல்லுவார். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஹியரா வதத்னி அன் நஃப்ஸி, நான் எந்த தப்புக்கும் அழைக்கல, அந்த பெண் தான் என்னை தப்புக்கு அழைத்தாள் என்று யூசுப் நபி சொல்லுவாங்க. அப்ப ஒரு குரல் வரும், ஒரு குடும்பத்தார் அந்த ஷஹீத ஷாஹிது மின் அஹ்லிஹா, அவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி சொல்வார், இன் கான கமிசுஹு குத்த மின் குபுலின் ஃபஸதகத் வஹு மினல் காதிபீன் வ இன் கான கமிசுஹு குத்த மின் துபுலின் ஃபகதபத் வஹு மினஸ் சாதிகீன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அவர் சொல்லுவார், யூசுஃபுடைய முன் சட்டை கிழிந்திருந்தால், யூசுஃபுடைய முன் சட்டை கிழிந்திருந்தால், தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக அவள் போராடி இருக்கிறாள். அதனால அவர் தான் தவறு செய்திருப்பார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பின்பக்கத்தில் அவருடைய சட்டை கிழிந்திருக்குமே, ஆனால் அவர் உண்மையை சொல்லுகிறார், அந்த பெண் பொய் சொல்லுகிறார். இவர் வேண்டாம் என்று ஓடி இருக்கிறார், அந்த பெண் பிடித்து இழுத்திருக்கிறாள், அதனால் அவர் சட்டை கிழிந்திருக்கக்கூடும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஷாஹித் சொல்லிவிடுகிறார். பார்க்கிறாங்க, அந்த அரசர் பார்க்கிறார், ஃபலம்மாரா கமிசுஹு குத்தமின் துபுரின், பின் சட்டை கிழிந்திருக்கிறது. பார்த்து அவர் புரிஞ்சுகிட்டாரு, இன்னஹு மின் கைதிக்குன், இது பெண்களின் சூழ்ச்சித்தான், இது பெண்களின் சூழ்ச்சித்தான். பெண்களே, உங்களுடைய சூழ்ச்சி மிக பகிரங்கமானது, மிக வலுப்பமானது என்று சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்டு எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி பாருங்கள். ஒரு அரசர் அவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட ஒரு குடும்பத்து பெண், இந்த பக்கம் எந்த தவறும் செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யூசுப் அரில் அன் ஹாதா, யூசுப் அரில் அன் ஹாதா, இதை இங்கேயோடு விட்டுடுப்பா, இதோடு விட்டுடு, இந்த விஷயம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல, மறைக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வீட்டு பெண் இப்படி தவறில் விழுந்து விட்டாள் என்று நீ பகிரங்கப்படுத்த கூடாது, இதோடு விட்டுவிடு. யூசுப் ஆரிதன் ஹாதா, ஒரு நடுநிலை சிந்தனையோடு, ஒரு பரந்த மனப்பான்மையோடு அந்த அரசர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இஸ்தக்ஃபிரிலி தம்பிக்கு இன்னக்கி குந்தி மினல் காத்தியின், நீ தவறு செய்து விட்டாய், நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள். எவ்வளவு அற்புதமான திருக்குர்ஆனுடைய வசனங்களை படிக்கின்றோம். ஒரு விஷயம் உங்களுக்கு காதுக்கு வருகின்ற பொழுது மானக்கேடான மானபங்க, அதாவது அடுத்தவர்களை மானபங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வருகின்ற பொழுது அதை நாம் பகிரங்கப்படுத்தலாமா, அடுத்தவர்களுக்கு பகிரலாமா என்பதை கொஞ்சம் நீங்கள் பரந்த சிந்தனையோடு சிந்திக்க வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அது மறைக்கப்பட வேண்டுமே தவிர அதை பரப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று போய்விட்டது என்று சொன்னால், எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், ஒரு காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால், அன்றைய காலத்திலாம் ஃபித்னாக்கள் மேடை என்று ஒன்று இருக்கும். கடந்த காலங்களிலே திண்ணைகளிலே அமர்ந்து கொண்டு ஃபித்னாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் கழிவறை சுவர்களிலே அவருடைய படங்களை வரைந்து வைத்து அவர்களை பற்றி தவறாக எழுதுவார்கள். இன்றைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா, அப்படியே இடம் மாறி வந்திருக்கிறது. திண்ணையில் பேசப்பட்ட ஃபித்னாக்கள், திண்ணையில் அமர்ந்து கொண்டு வேலை வெட்டி இல்லாதவர்கள் செய்த ஃபித்னாக்கள், அடுத்தவர்களை பற்றி பெரும் பேசியவர்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் இப்பொழுது எங்கே வந்துவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு ஃபேஸ்புக்கின் வழியாகவும் வாட்ஸ்அப்பின் வழியாகவும் வந்துவிட்டது, அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமூக வலைத்தளங்கள், அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவைகள் கழிவறை சுவர்கள் என்று சொன்னால் கூட தப்பில்லை, அந்த அளவுக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில நல்ல விஷயங்கள் வருகிறது, அதே நேரத்தில் 70% இப்படிப்பட்ட செய்திகள் வருவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, மான பங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, யாராவது ஒரு புர்கா போட்ட பொண்ணு ஏதாவது ஒரு ஓரஞ்சாரத்தில் தவறு செய்து விட்டால் உடனே அவளை சந்திக்க இழுத்து வருவது, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, ஏன் இந்த தவறு செஞ்ச, அதை ஆடியோ எடுப்பது, வீடியோ எடுப்பது, அதை பகிரங்கப்படுத்துவது. உண்மையிலேயே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, சமூகத்தின் மத்தியிலே வைத்து யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட செயலை பரப்புகிறானே அவன்தான் சமூகத்தின் மத்தியில் வைத்து கல்லால் அடிக்கப்பட வேண்டியவன் என்பதுதான் நம்முடைய கருத்து. பரப்பப்பட வேண்டிய விஷயமா இது? எவ்வளவு கொடுமையான விஷயம், வேதனைக்குரிய விஷயம். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பரப்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மட்டுமா பார்க்கிறீர்கள், ஒட்டுமொத்த உலகமே பார்க்கிறதா அல்லவா? ஏன் இந்த விஷயத்தை கூட புரியாதவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம், அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஸல் கரிஹ லகும் கீல வகால் வஇலாஅத்துல் மால் வகஸரத்து ஸுவால். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று. அதுல வந்து மிக முக்கியமானதாக கீல வகால், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும், அவர் சொன்னதாக கேள்விப்பட்டேன், இவர் சொன்னதாக கேள்விப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுவது இருக்கிறதே, இது அல்லாஹுக்கு மிக வெறுப்பான விஷயம் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்வது, கசரத்து சுவால் அதிகமாக கேள்விகள் எழுப்புவது, இவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு வெறுப்பான விஷயம் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் சகோதரே. ஆகவே நாம் கொஞ்சம் சிந்தனை உணர்வோடு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை அதை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் நிறைய விஷயங்கள் இது போன்ற ஒரு கழிச்சடை விஷயங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஸுப்ஹானஹு தஆலா அத்தகைய நல்ல நசீபினை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் பில் குர்ஆனில் அலீம் வரஃஅனா வ إياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قدير رؤوف رحيم رب حليم. الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات. ربنا انك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا كافي المهمات برحمتك يا ارحم الراحمين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين اللهم اعز الاسلام والمسلمين واخذل الكفرة والمبتدية والمشركين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. فاذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.